الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق رسول الله صلى الله عليه وسلم الا بغلم بغلتهم الله سبحانه وتعالى وكي وريده சாந்தியும் சலாம் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் இஹ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த முழு உலகிலும் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதிகளும் சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கோ உயிர்களுக்கோ உத்தரவாதம் இல்லாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அதன்படி நடப்பதே எங்களது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்தமான குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் யாதெனில், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அளிக்கப்படுகின்ற நாள் வரையில் பொதுவாக இந்த பூமியில் இரண்டு வகையான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும், இரண்டு வகையான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். ஒன்று யூத நசாராக்கள் மற்றும் ஏனைய காபிர்களுடைய திட்டம், அடுத்தது வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹுடைய திட்டம். யூத நசாராக்கள் மற்றும் ஏனைய காபிர்களுடைய திட்டம் என்ன? பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை ஒரு மனிதன் வாயினால் ஊதி அணைத்துவிட விரும்புவது போன்றோ இஸ்லாம் என்ற ஒளி விளக்கை எப்படியாவது அணைத்துவிட வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தலை சிறந்த மார்க்கமாக திகழக்கூடாது, முஸ்லிம்கள் தலை சிறந்த சமூகமாக இருக்கக்கூடாது என்பதே அவர்களுடைய விருப்பம். இதற்கு நீர் மாற்றம் அல்லாஹுடைய விருப்பம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான் இந்த பூமியில சத்தியத்தை மேலோங்க வைக்கணும், அசத்தியத்தை அளிக்க வேண்டும். இரண்டும் எதிரும் புதிருமான திட்டங்கள். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், இன்னகம் யகீதுன கைதா வாகீது கைதா, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று அவங்க சதி செய்யறாங்க, இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று நான் சதி செய்கின்றேன். இன்னொரு இடத்துல குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், எம் குருனவ எம் குருல்லா, அல்லாஹுடைய தீனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க. அல்லாஹுடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியாகவே, யார்தான் என்ன சதி திட்டங்களை தீட்டினாலும் என்னதான் குழி தோண்டல் முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த வானத்தையும் இந்த பூமியை படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து விட்டார். எந்த முடிவை அல்லாஹ் எடுத்தானோ அதுதான் நடக்கவே தவிர மற்ற எந்த முடிவும் நடக்கவே மாட்டாது, அது ஒரு போதும் நனவாகாத கனவு. காவிர்களுடைய திட்டம் என்ன, அவர்கள் என்ன நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறார். இந்த காவிர்கள் என்ன செய்யறாங்க, முடிவு என்னவாக அமையும் அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய தீன் நிலைபெறக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கிறாங்க, காசி பணத்தை செலவழிக்கிறாங்க. இப்ப மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகின்றான் எதிர்காலத்திலும் செலவழிப்பாங்க, பிறகு கவலைப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க, ஏன் நாங்க இவ்வளவு பெரிய செலவழித்தோம் என்று கவலைப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க. சும்மை பிறகு மிகைக்கப்படுவாங்க, சும்மையிலா ரப்பிகம் பிறகு விசாரணைக்காக வேண்டி அல்லாஹிடத்துல கொண்டு செல்லப்படுவாங்க. அஞ்சு கட்டங்கள் எல்லாம் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. செலவழிக்கிறாங்க, செலவழிப்பாங்க, பிறகு அவங்களோட திட்டங்கள்
கைகூடாமல் ஆகிவிடும் பொழுது செலவழித்ததை நினைச்சு கை சேதப்படுவாங்க. நாலாவது கட்டம் மிகைக்கப்படுவாங்க. அஞ்சாவது கட்டம் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல கொண்டு வரப்படுவாங்க என்று பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லதியார்களே, யாருதான் என்ன சதி திட்டங்கள் தீட்டினாலும் இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து விட்டார். என்ன முடிவை அல்லாஹ் எடுத்தானோ அதுதான் நடக்கும். குர்ஆன்ல மிக தெளிவாக அந்த முடிவை அல்லாஹ் அறிவித்து விட்டார். கலிமத்துனா முடிவெடுத்து விட்டேன், எங்களுடைய படையினருக்கு தான் வெற்றி, எங்கட பட்டாளத்துக்கு தான் வெற்றி. அல்லாஹ்வுடைய படையினர் என்றால் யாரு? அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்க வேண்டும், அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அவங்ககிட்ட பணம் இருக்க வேண்டும், எதுவுமே கட்டாயம் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய படையினர் என்றால் யாருந்தா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில அவனுடைய நபிமார்கள் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய படையினர்கள். அவங்க ஏழைகளாக இருக்கலாம், பாமர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், கூலி திருத்தியக்கூடியவங்களாக இருக்கலாம். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய படையினர்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய படையினர் தான் வெற்றியாளர்கள். இது அல்லாஹுடைய முடிவு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம். அந்த ஜபூர் வேதத்தில் சொன்ன ஒரு செய்தியை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். நபி தாவூதுக்கு என்ன வழங்கப்பட்ட வேதம்? ஜபூர் வேதம். அதிலே நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த பூமியினுடைய ஆனந்தக்காரர்கள், இந்த பூமியினுடைய வாரிசுக்காரர்கள், செல்வந்தர்கள் என்று சொல்லல, ஆட்சியாளர்கள் என்று சொல்லல, அதிகாரம் படைத்தவர்கள் என்று சொல்லல. மாறாக அல்லாஹ் சொன்னான், சாலிஹீன்கள், சான்றோர்கள், நல்லவர்கள், தீண்டார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், இவர்கள் தான் இந்த பூமியிலே அனுந்தவர்கள். இது அல்லாஹ்வுடைய முடிவு. இன்னொரு இடத்துல பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், கட்டபல்லாஹு லஅக்லிபன்ன வர்ஸ்லி, நான் முடிவெடுத்து விட்டேன், வெற்றி என்பது எனக்கும் என்னுடைய ரசூல்மார்களுக்கும் தான். இன்னொரு இடத்துல பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வாகிய என்னுடைய கடமை என்று சொல்லுகின்றான். இன்னொரு பரிசுத்தமான குர்ஆனிலே, இன் அல்லாஹ் மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன், யாரெல்லாம் முத்தகீன்களாக தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களோட தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹுடைய உதவி என்றென்றும் முத்தகீன்களோட தான் இருக்கும். எல்லாரும் பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வசனங்களை எல்லாம் இது போன்று எத்தனையோ வசனங்கள் பரிசுத்தமான குர்ஆன்ல வந்திருக்கின்றன. இந்த வசனங்களை எல்லாம் ஆழமாக அவதானமாக பார்க்கின்ற பொழுது, யாருதான் என்ன சதி திட்டங்கள் தீட்டினாலும், யாருதான் எந்த குறிதோண்டல் முயற்சியில் ஈடுபட்டாலும், இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் என்ன முடிவு எடுத்தானோ அதுதான் நடக்கும். அதுல அணுவளவும் சந்தேகம் கிடையாது. என்றாலும் அங்கு மூன்று விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று கேவலம், இரண்டாவது நெருக்கடி, மூன்றாவது சோதனை. கேவலம் என்று ஒன்று இருக்கிறது, நெருக்கடி என்று இரண்டாவது ஒன்று இருக்கிறது, சோதனை என்று ஒன்று மூன்றாவதாக இருக்கிறது. கேவலத்தை பொறுத்த வகையில உண்மையான மூமினுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அல்லாஹ் கேவலத்தை ஏற்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, கண்ணியம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமானது, கண்ணியம் மூமின்களுக்கு சொந்தமானது. எப்பொழுது கண்ணியம் மூமின்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ, யாராவது ஒருவர், அது தனிநபராக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு இயக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது சர்வதேசமாக இருக்கலாம், ஒருவரை அவர் ஈமான் கொண்டார் என்ற காரணத்தினால் கேவலப்படுத்த முயற்சி செய்தால், இழிவாக்க முயற்சி செய்தால், யார் அந்த முயற்சிக்கு பின்னணியில் இருப்பார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் கேவலப்படுத்துவானே தவிர அந்த மூமின்களை ஒரு போதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். இதுக்கு திட்ட தெளிவான ஆதாரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை அழைத்தார்கள், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த நும்ரூதும், அந்த நும்ரூதை சான்றோர்களும் நபி இப்ராஹிமை நெருப்பில் போட்டு எரித்து அவருடைய சாம்பல் கூட மிகிதமாக கூடாது என்று கங்கணம் கட்டினார்கள், திட்டம் திட்டினார்கள். என்ன நடந்தது? இதோ குர்ஆன் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், அராதுஹு கைதா ஃபஜஅல்நாஹுல் அக்ஸரி. நபி இப்ராஹிமை கேவலப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. யார் அந்த முயற்சியில ஈடுபட்டார்களோ அவர்களை நான் கேவலப்படுத்தி விட்டேன். ஏ மூமின்ட வாழ்க்கையில் ஒருபோது கேவலம் உண்டாகாது. இரண்டாவது நெருக்கடியான நிலைமை, டஃப் லைஃப் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மூமியுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. பரிசுத்தமான குர்ஆன் மிக தெளிவாகவே விளங்கப்படுத்துகின்றது, மன் அஹரான் ஜிக்ரி ஃபைன்னலஹு மஈஷதுல் லங்கா. யாரெல்லாம் அல்லாஹுடைய ஜிக்ரை விட்டும், தீனை விட்டும், ஷரீஅத்தை விட்டும், நபிமார்களுடைய வழிகாட்டல்களை விட்டும் புறக்கணித்து சான்றோண்டித்தனமாக கண்டலே காட்சி கொண்டலே கோலம் என்ற கோட்பாட்டுக்குள்ள வாழ்வார்களோ பைனலாவும் மகிஷத்தும் லங்கா, அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. யாருக்கெல்லாம் மகிஷத்தும் லங்கா நெருக்கடியான, மனதுக்கு பாரமான, கஷ்டமான, நிம்மதி இல்லாத வாழ்வை யாருக்கு ஏற்படுத்துவான்டா? யாரெல்லாம் அல்லாஹுடைய தீனை விட்டு புறக்கணித்து சான்றோண்டித்தனமாக அவங்க இஷ்டப்படி உலகத்தில் வாழ்வானோ அவனுக்கு தான். இந்த ஆயத்திலிருந்து தெளிவாக எங்களுக்கு என்ன விளங்குது? யாரெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் உலகத்தில வாழ்க்கை அமைப்பார்களோ அவர்களுக்கு ஹயாத்தும் தய்யிபா, மனமான வாழ்வா தான் கொடுப்போம். மனமான வாழ்வன்றுக்குன்னா அவருக்கு பெரிய பங்களா இருக்கணும், பெரிய காணி பூமி இருக்கணும், சொத்து சுகங்கள் இருக்கணும் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக ஹயாத்தும் தய்யிபா, மனமான வாழ்க்கையின் அர்த்தம் எந்த ஒன்றை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுல போதும் என்ற மன நிறைவை ஏற்படுத்துவான், சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னொரு மூமியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கேவலத்தை ஏற்படுத்த மாட்டார். ஒரு மூமியின் வாழ்க்கையில நெருக்கடியான நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார், ஆனால் சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒரு மூமியினர் இவருடைய ஈமான் எந்த தரத்தில உள்ளது என்பதை கட்டி பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். இந்த உலகம் வந்து ஒரு சோதனை கூடும். இந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எப்படி எல்லாம் சோதிக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் சோதித்து பார்ப்பான். இது பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொன்னது, அல் இஸ்லாம் மீன் அஹ்சிபன்னா ஃபயுத்ரஸ் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்க நினைச்சு கொண்டா இருக்கிறீங்க, அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்கள் இப்படியா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க ஈமான் கொண்டால் மாத்திரம் போதும், இதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கையில் எந்த பிசினாக்களும் எந்த குழப்பங்களும் எந்த சோதனைகளும் வராது என்று? இல்லை, வழக்கத்து எண்ணம் தவறு. உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் வாழ்ந்த மூமிங்களை நாங்கள் சோதிச்சிருக்கிறோம், நாங்கள் சோதிச்சிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா கலீமுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூது கலீமத்துல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா கலீமுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்மாயில் ரதியல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ஸஃபியுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈஸா ரூஹுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதித்தோம். இது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்களை சோதிப்போம். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறார்? குர்ஆன் அல்லாஹ் காரணத்தை சொல்றான், வலையலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வலையலமன் அல்காதிபீன். சோதனை வருகின்ற பொழுது இது அல்லாஹுடைய புறத்தில் இருந்துதான் வருகின்றது என்று நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் கையை தூக்கக்கூடிய உண்மையாளர்கள் யாரு? அல்லது சோதனைகள் வருகின்ற பொழுதோ, மனதுக்கு பாரமான நிகழ்வுகள் வருகின்ற பொழுதோ அல்லாஹ்வை குற சொல்லி, ரசூலை குற சொல்லி, தீன குற சொல்லி சந்தர்ப்பவாதிகளாக வாழக்கூடிய பொய்யர்கள் கயவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக. சகோதரர்களே, ஒரு மூமியுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை அவனுடைய ஈமான் என்ன தரத்தில் இருக்கிறது என்பதை தட்டி பார்ப்பதற்காக. நேரான தெரியாதே சகோதரர்களே, நீ முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாக்குறுதியை கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்றியே தீர்வான். இதுல அனுவலவும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாக்குக்கு ஒரு போதும் மாற்றம் செய்ய மாட்டான். மிக தெளிவாக குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார், கொடுத்த வாக்குக்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். ومن أصدق من الله حديثا ومن أصدق من الله قيلا ومن أحسن من الله حديثا ارتمان القرآن لسنا وسنن الله جل وعلا ومن أصدق من الله حديثا الله விட பேச்சிலே உண்மையிலே கூடியவன் யார் இருக்கிறார் ومن أوفى بعهده من الله கொடுத்த வாக்கு நிறைவேற்றக்கூடியவர் அல்லாஹ் விட வேறு யார் இருக்கிறார் அல்லாஹு தஆலா அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவான் என்பதில் ஒருபோதும் சந்தேகம் கிடையாது ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா முழு குர்ஆனையும் முழு ஹதீஸையும் நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் யாதெனில் அல்லாஹுடைய உதவி நபர்களுக்கு வாக்களிக்கப்படுது நபர்களுக்கு வாக்களிக்கப்படல மாறாக என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த தன்மை உடையவர்களுக்கு தான் அல்லாஹுடைய உதவி வாக்களிக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொல்லல நான் ஆண்களுக்கு உதவி செய்வேன் இல்லாட்டி நான் பெண்களுக்கு உதவி செய்வேன் இல்லாட்டி நான் படித்தவர்களுக்கு உதவி செய்வேன் இல்லாட்டி வியாபாரிகளுக்கு உதவி செய்வேன் இல்லாட்டி யாருடைய தோல் வெள்ளையாக இருக்குதோ இல்லாட்டி யாருடைய தோல் கருப்பாக இருக்குதோ இல்லாட்டி யார் அரபு மொழி பேசுவாரோ இல்லாட்டி யார் ஆங்கிலம் பேசுவாரோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஜவாத்துகளுக்கு நபர்களுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதி கிடையவே கிடையாது அல்லாஹுடைய வாக்குறுதி யாருக்கு என்றால் யாரிடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ரசூல் வர்ணிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றனவோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறது அல்லாஹுடைய உதவிக்கு உதாரணம் விமானத்தை போல அந்த விமானம் சுத்தி கொண்டிருக்கின்றது மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்பொழுது அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மையாக ஆகிவிடுமோ அப்பொழுது அந்த விமானம் இறங்கும் இல்லாவிட்டால் அந்த விமானம் இறங்காது ஏதாவது பெரியாசிரிய சகோதரர்களே நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனங்கள்ல அல்லாஹ் மிக தெளிவாக விளங்கப்படுத்திட்டான் அல்லாஹ்ட உதவி முத்தகீன்களுக்கு வரும் அல்லாஹ்ட உதவி சாலிஹீன்களுக்கு வரும் அல்லாஹ்ட உதவி மூமின்களுக்கு வரும் அல்லாஹ்ட உதவி பாமன்னிப்பு தேடக்கூடியவங்களுக்கு வரும் இப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர மாறாக எப்படி சொல்லல அல்லாஹ்ட உதவி படித்தாக்களுக்கு வரும் அல்லாஹ்ட உதவி பணக்காராக்களுக்கு வரும் அல்லாஹ்ட உதவி ஆண்களுக்கு வரும் அப்படி எங்கேயும் குர்ஆன்ல வரல அப்படி எங்கேயும் ஹதீஸ்ல வரல மேலான பெரியார்களே சகோதரர்களே முழுமையான தீன் என்பது அஞ்சு நேரம் சொல்லுறதுக்கு பேர் அல்ல முழுமையான தீன் என்பது ஜகாத் கொடுக்கறதுக்கு பேர் அல்ல தீன் என்பது வசதி வாய்ப்புள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அல்லது உம்ராவுக்கு பேருக்கு போறதுக்கு பேர் அல்ல முழுமையான தீன் என்பது அஞ்சு விஷயங்களை உள்ளடக்கியது அஞ்சு விஷயங்கள் உள்ளடக்கினாதான் அது முழுமையான தீன் ஒன்று அவருடைய ஈமான் சீராக இருக்க வேண்டும் இரண்டாவது அவருடைய விவாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் சீராக இருக்க வேண்டும் மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க வேண்டும் நாலாவது குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் அஞ்சாவது சமூக வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் இந்த அஞ்சு விஷயங்களும் சீராக இருந்தால்தான் அல்லாஹ் உதவி வருமே தவிர இந்த அஞ்சு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றுல குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் உதவி வராது இது தெளிவான விஷயம் உதாரணம் சொல்ல போனா மேல பெரிய தேங்கி இருக்கு அதுல இருந்து கீழே தண்ணி வர வேண்டியது கீழே தண்ணி வர வேண்டியது இந்த தேங்கில இருந்து தண்ணி வரக்கூடிய அந்த லைன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அஞ்சு ஸ்டெப்பை போட்டு பிளக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த அஞ்சு ஸ்டெப்பும் துறக்கப்பட்டாதான் மேல இருந்து தண்ணி கீழே வருமே தவிர நாலு ஸ்டெப் துறக்கப்பட்டிருக்கு ஒன்று மூடப்பட்டிருந்தாலும் கூட தண்ணி மூவாகவே தவிர அவுட் ஆகாது இது போல அல்லாஹ் உதவி பூமிக்கு வர வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு வர வேண்டும் என்றால் அஞ்சு விஷயங்களும் சீராகும் ஈமான் எப்படி எப்படி அல்லாஹ் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படி ஈமான் சீராக இருக்க வேண்டும் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் இபாதத் இருக்கணும் எப்படி கொடுக்கல் வாங்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த முறை சீராகணும் எப்படி குடும்ப வாழ்க்கை நடாத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ குடும்ப உறவுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அது சீராக இருக்கணும் எப்படி சமூக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அது சீராகணும் இதுக்கு தெளிவான ஆதாரம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முன்னைய சமூகத்தில் வாழ்ந்த மூணு நபர்கள் கல்யாணம் போறாங்க போனா ஒரு இடத்துல வச்சு பயங்கரமான மலை நிக்கிறதுக்கு இடம் இல்ல, ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க. ஒரு குகையில போய் அடைக்கலம் புகுந்து கொண்டாங்க. அந்த குகையுடைய வாசல ஒரு கல்லு வந்து அடைச்சு போடு. இப்ப குகைக்குள்ள மூணு பேரும் இருக்கிறாங்க, வெளிய வரையில வெளிய வரையில எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெளிய சத்தம் வராது. அல்லாட உதவிய தவிர இவங்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த வழியுமே கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப இவங்களை விட்டும் கல்லு அகற்றப்பட வேண்டும். அல்லாட உதவிவாரேன்றா நான் ஆரம்பத்தில் சொன்னது வெறும் விவாதத்துக்கு வராது. பள்ளியில வந்து ஈத்திகாப் இருக்கிறாரு, பள்ளியில வந்து தொழுவிட்டு போறாரு, அதனால மட்டும் அல்லாட உதவி வராது. அஞ்சு சிசிக்கும் அப்பதான் அல்லாட உதவி வரும். இப்ப இவங்களுக்கு அல்லாட உதவி இல்லாம இந்த கல்ல அகற்ற முடியாது. இப்ப முதலாவது ஜீல்ல முதலாவது விஷயம் ஈமான். இந்த மூணு கேட்டையும் ஈமான் இருந்துச்சு, அதனால அவங்க மஷூரா பண்றாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? மஷூரா பண்ணி முடிவெடுத்தாங்க. மஷூரா பண்றது மூமிங்களுடைய அடையாளம். மஷூரா பண்ணி முடிவெடுத்தாங்க, நாங்க இப்ப இபாதத் செய்வோம், நாங்க துவா செய்வோம். இபாதத்தில் ஆகப்பெரிய இபாதத்து துவா. ஹதீஸ்ல வரையுது அத்வா உமக்குள் இபாதம். துவா என்பது எல்லா இபாதத்தினுடைய பிரதானமானது. இப்ப மூணு பேர் முடிவெடுத்தாங்க, நாம இபாதத் செய்வோம், துவா செய்வோம். இப்ப ரெண்டாவது தெப்ப திறந்தது. இப்ப ஒருவர் மூணு பேர்ல ஒருவர் எப்படி துவா செய்யறாரு? அவரை குடுக்கல் வாங்கல வச்சு துவா கேட்கிறது. யா அல்லாஹ், நான் இப்படித்தான் ஒருவரை கூலிக்கு அமர்த்தினேன், அவர வேலை முடிஞ்சதுக்கு பிறகு சம்பளம் கொடுத்தேன், இந்த சம்பளம் போதாதுன்னு திரும்பி போயிட்டாரு. நான் என்ன செஞ்சேன்? அந்த பணத்தை எடுத்து ஒரு ஆடை வாங்கி போட்டேன். கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கு பிறகு அது ஆட்டு பண்ணியாக மாறிட்டேன். இவர் வந்தாரு, வந்து சொன்னாரு, நீ எனக்கு சம்பளம் தரணும். நான் சம்பளத்தை எடுக்கல, என் சம்பளத்தை தா அப்படின்றாரு. நான் சொன்னேன், இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் உன்னுடையதான், இதை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். அவர் எனக்கு ஒரு ஆட்டை கூட தராம அவ்வளவு ஆடுகளையும் எடுத்துட்டு போனார். யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்திருந்தேன் என்றால் நாங்க இப்ப உள்ள நிலைமை உனக்கு தெரியும், எங்களுக்கு உதவி செய்யும். இவர் குடுக்கல் வாங்கல வச்சு அல்லாட்ட துவா கேட்கிறார். இப்ப மூணாவது தெப்ப திறந்தாச்சு, தண்ணி மூவ் ஆகுது ஆனா அவுட் ஆகுது இல்ல, கல்லு கொஞ்சம் அசையுது ஆனா வெளியே வர முடியாது. ரெண்டாயிரம் நபர் துவா கேட்கிறார். அவர குடும்ப வாழ்க்கை எப்படி துவா கேட்கிறார்? யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்களும் இருக்கிறாங்க, எனக்கு மனைவி மக்களும் இருக்கிறாங்க. என்னுடைய முறை என்ன என்று சொன்னா, நான் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனேயும் முதலாவது தாய் தகப்பர்களுக்கு உணவளிப்பேன், அதுக்கு பிறகுதான் எந்த மனைவி மக்களுக்கு உணவளிப்பேன். ஒரு நாள் வந்தேன், தாய் தகப்பர்கள் தூங்கிட்டாங்க, பிள்ளையெல்லாம் பசியோட அழுகிறாங்க. தாய் தகப்பர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமும் இல்லை, அதே நேரத்தில் தூங்கி கொண்டிருக்க கூடிய என்னுடைய பெற்றோரை எழுப்புறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய தாய் தகப்பர்கள் கண் விழிப்பதை எதிர்பார்த்தவனாக நான் காத்திருந்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கல, பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தாங்க. யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால் நாங்க மாற்றிக் கொண்டிருக்க கூடிய நிலைமை உனக்கு தெரியும், எங்களுக்கு. நாலாவது ஸ்டெப் திறந்தாச்சு, தண்ணி மூவ் ஆகுது அவுட் ஆகுது இல்ல, இது போல கல்லு கொஞ்சம் அசையுது ஆனா வெளியே வர முடியல. இப்ப மூணாவது சகோதரர் துவா செய்யறார். எதை வச்சு துவா கேட்கிறார்? சமூக வாழ்க்கையை வச்சு. சொன்னார், எங்க சாட்சியாட மகள் ஒருத்தி, மிக அழகானவள், எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து அவளிலிருந்து ஆசையத்தி இருக்கணும் என்று ஒரு நாள் எனக்கிட்ட வந்தாள். நூறு தீனார் தங்க காசி கடன் கேட்கிறாள். நான் சொன்னேன், இந்த ஆசைக்கு நீ அடிபணி, உனக்கு நான் நூறு தீனார் சும்மாதார். அவள் நிர்பந்தத்தில் அவள் அதற்கு சம்மதித்து விட்டாள். அவளுடைய இடத்துல நான் ஆசையை தீர்த்து கொள்வதற்கான உச்ச நிலையை அடைந்த பொழுது அவள் சொன்னாள், அல்லாஹ் பயந்துக்க, ஹராமான முறையில நீ இந்த வேலையை செய்யாதே என்று சொன்னால் நான் அந்த வார்த்தையை கேட்டு அவளை விட்டு எழும்பிட்டேன். யாரா இதை உனக்காக வேண்டி நான் செய்திருந்தேன் என்றிருந்தால் எந்த நிலைமையில நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ அது உனக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய நிலைமையை சீராக சமூக வாழ்க்கையை வச்சு கேட்கிறார். இப்ப அஞ்சாவது தெப்ப திறந்தாச்சு, தண்ணி அப்படியே வெளியே வர மாதிரி கல்லே முற்றாக அகந்து விடுகின்றது. மூணு பேரும் அந்த குகைக்குள்ள வெளியே வாங்க. இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இன்றைக்கு சோதனைகளும் தண்டனைகளும் முழு மனித சமுதாயத்தையும் அந்த குகைவாசிகளை அந்த பிரமாண்டமான கல்லு மூடிக்கொண்டத போல மூடிக்கொண்டிருக்கு. இந்த கல்லை, இந்த சோதனையை மனித சமுதாயத்தை விட்டும் அகற்ற வேண்டும் என்றால் வெறும் இபாதத்தால் மாற்றம் சாத்தியமாகாது, அல்லது வெறும் குடுக்கல் வாங்கலால மாத்திரம் சாத்தியமாக மாட்டாது. மாறாக அல்லாட உதவி தான் வர வேண்டும் என்றிருந்தால் அஞ்சு விஷயங்களும் சீராகணும். ஈமான் சீராகணும், இபாதா சீராகணும், அவர் நோம்பு, அவர் ஜகாத்து, அவர் உம்ரா, அவர் ஹஜ்ஜி, அவர் அதுக்கார்கள், அவருடைய துவா, அடுத்து அவர் குடுக்கல் வாங்கல், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அடுத்து சமூக வாழ்க்கை. இந்த நாலு அஞ்சு விஷயங்களும் சீராகாம ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சு கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நினைப்பது மலடியை பார்த்து எனக்கு குழந்தை பெற வைத்துட்டா என்று சொல்வது போல, அல்லது இன்னும் உதாரணம் சொல்ல போனால் உள்ளுக்குள்ள சேல வச்சுக்கொண்டு வெளியே மருந்து கட்டின கருத்தான். ஏதாவது வெளியாகிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆதத்தென்று சொல்லக்கூடிய வளமை மாறதான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. மருந்து குடிக்கிறதுனால நோய் குணமடையும் என்பது வாக்களிக்கப்பட்டதல்ல, ஒரு ஆதத்து, ஆதத்து வளமை. சில பொழுது மருந்து பாவித்துக் கொண்டிருப்பார், மாத்திரைகள் பாவித்துக் கொண்டிருப்பார், நோய் குணமடையாது, நோய் குணமடையாது, நோய் நோயாக இருக்கும். நோய்க்கு மருந்து பாவிக்கிறதுனால அவருக்கு சுகம் கிடைக்கும் என்பது வாக்குறுதி அல்ல, மாறாதது வளமை. பெரும்பாலும் சுகம் கிடைக்கலாம், அல்லது சுகம் கிடைக்காமலும் போகலாம். கத்தி வெட்டுவதனால கத்தி வெட்டுவதுதான் வளமை. சில பொழுது கத்தி வெட்டாமலும் போகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் கழுத்தை வெட்டுறாங்க, அந்த கத்தி கழுத்தை வெட்டல. ஆதத்தென்று சொல்லக்கூடிய வளமும் மாறலாம், ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாது. அல்லாஹ் என்ன வாக்குறுதி அளித்தாலும் அது நடந்தே தீரும் சத்தியம். ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பூர்த்தி ஆவதற்கு தகுதியான மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் முத்தகீன்களுக்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறான். முத்தகீன் என்ன யாரு? தக்வா உள்ளவர் என்ன யாரு? ரமலான் வந்துச்சு, நாங்கெல்லாம் நோவு பிடிச்சோம், அதிகமான சகோதரர்கள் இரவு நேரத்துல கியாமுல்லைல் தொழுதாங்க, அந்த மஸ்ஜிதுக்கு போனாங்க, இந்த மஸ்ஜிதுக்கு போனாங்க, சில சகோதரர்கள் பள்ளி வாசல் எட்டிக்காசு இருந்தாங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம், போர்க்கத்தக்க விஷயம். அல்லாஹ் ஏன் ரமலால நோபடிபட கடமையாக்கினான்? பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றான். நீங்க ஏன் உங்களுக்கு நான் நோம்ப கடமையாக்கி இருக்கிறேன்னா, நீங்க தக்வா உள்ளவங்களாக முத்தகீன்களாக மாறணும். ஒவ்வொரு ஆட்களும் எங்க நப்ச எங்களோட நீங்க நெஞ்சில கைய வச்சு கேள்வி கேட்டு பார்ப்போம், எங்கிட்ட இந்த தக்வா உண்டாகிட்டா இல்லையா? தக்வா உண்டாகினவர்களுக்கு அடையாளம் என்ன? ஒருவருக்கு சுகர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு அடையாளம் இருக்கு, ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய அடையாளம் இருக்கு, ஒருவருக்கு பிரஷர் நோய் இருக்கின்றதுன்னா அதுக்குரிய அடையாளம் இருக்கு, ஒரு பொம்பளை சட்டம் தரித்திருக்கிறான் அதை விளைவிக்கொள்வதற்கு அடையாளம் இருக்கு. இது போல ஒருவருக்கு நிமோனியா இல்லாட்டி டெங்கு இல்லாட்டி எலிக்காய்ச்சல் வந்திருக்கின்றதுன்னா அதை விளைவிக்கொள்வதற்கு அடையாளம் இருக்கு. இது போல ஒருவருக்கு தக்குவா உண்டாகிட்டா இல்லையா என்று எப்படி விளங்கிக்கொள்ளும்? என்னால பெரியாசிரியர் சம்பந்தத்திலே பரிசுத்தமான குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் விளங்கப்படுத்திருக்கிறான். முத்தகீன்களுடைய அடையாளம் என்ன? மூமின்களுடைய அடையாளம் என்ன? சாலிஹீன்களுடைய அடையாளம் என்ன? இவைகள் எல்லாம் தெளிவாக விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்றால் நான் சுருக்கமாக பேசிக் கொண்டு போகின்றேன். முத்தகீன்களுடைய அடையாளம் என்ன? அல்லாஹுடைய வாக்குறுதி நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நபர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வாக்களிக்கப்படவில்லை. வியாபாரிகளுக்கு உதவி செய்வேன், டாக்டர்மாருக்கு உதவி செய்வேன், இன்ஜினியர்மாருக்கு உதவி செய்வேன், இல்லாட்டி உலமாக்களுக்கு உதவி செய்வேன், அப்படி வாக்களிக்கப்படல, அப்படி வாக்களிக்கப்படல. யாரிடத்துல இன்ன சிபத்து இன்ன குவாலிட்டி இருக்குமோ அவருக்குத்தான் அல்லாட உதவி வாக்களிக்கப்பட்டு. இப்ப அல்லாஹால பரிசுத்தமான குர்ஆன்ல முத்தகீன்களுடைய அடையாளங்களை பல இடங்கள்ல பேசி இருக்கின்றன. அதுல ஒரு இடத்துல சொல்றான், முத்தகீன் இந்த சொர்க்கத்தை நான் முத்தகீன்களுக்கு தான் தயாரித்து வச்சிருக்கிறேன். முத்தகீன்கள் யாரு? முதலாவது அடையாளம், அல்லதீன யும்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வல்லர்ரா, எல்லா நிலைமையிலும் அல்லாஹ் பாதையில சிலவழிப்பாங்க, வசதியா இருந்தாலும் சிலவழிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலும் சிலவழிப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க. கைய பொத்துறது, சிலவழிக்காம கைய பொத்திக் கொள்றது முனாஃபிக்குடைய அடையாளம். மூமினுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரகசியமாக இரவையில பகலையில அல்லாஹ்வுக்கு அப்படி செலவு செய்வாங்க. இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம், வல்காலிமீன கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வராதுன்றா சொல்லல, கோபம் வராதுன்றா சொல்லல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்றோ, கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவன் கழுத, வந்த கோபத்தை அடக்கிறவன் மனிதன். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவன் கழுத, வந்த கோபத்தை அடக்கிறவன் மனிதன். அல்லாஹ் முத்தகிங்களுடைய அடையாளத்தை விளங்கப்படுத்துறான், கோபத்தை அடக்குவான். இப்ப ஒரு கோபம் வருது, அவர் நினைச்சா அந்த கோபத்தை ஆத்திரத்தை தீர்த்துக்கொள்ளேனும், அவர் அல்லாவுக்காக வேண்டும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறாரா, அவர்கிட்ட தக்குவா இருக்கு. அப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறாருல்ல, எட்டு தடுப்புல ஆத்திரத்துல பொம்பளைய பார்த்து உனக்கு நான் மூணு தரம் தலாக்கு சொல்லிட்டேன், ரெண்டு தலாக்கு சொல்லிட்டேன், ரெண்டு தலாக்கு சொல்றாரு, அட்டிக்காரு, சித்திரவதை செய்யறாரு, அநியாயம் செய்யறாரு, பிள்ளையில போட்டு சித்திரவதை செய்யறாரு, கோபத்துல ஆத்திரத்துல இவர்கிட்ட தக்குவா வரல. இந்த தன்மையுடையவர் விடிய விடிய குணுத்துவா கேட்டாலும் அவருக்கு அல்லாத உதவி வராது. சேத்த உள்ளுக்கு வச்சுக்கொண்டு வெளியில மருந்து கட்டியில் வரப்போது நான் சொல்லல, ஒரு ஆள் அல்ல சொல்லுகின்றான், கையில கோபத்தை அடக்குவாங்க. அடுத்த அடையாளம், மக்களை மன்னிப்பாங்க, மக்களை மன்னிப்பாங்க. இப்ப ஒருவன் இவருக்கு ஏதோ செஞ்சிட்டார், இவருக்கு நல்ல ஏழும் அவனை பழிக்கு பழி வாங்குறதுக்கு, ஆனா இவர்கிட்ட செய்யறாரு, அவரை மன்னிக்காரு. இவரை மன்னிக்காம தூணியம் செய்ய போறாரு, இல்லாட்டி ஒரு பாட்டிக்கு கண்ட்ரக்ட் கொடுக்கிறாரு, ஒன்றை கொடுக்கிறாரு, இவன் விஷயத்த முடிச்சிருங்க, இல்லாட்டி இவன் கடைக்கு நெருப்பு வச்சிருங்க, இல்லாட்டி இவன் உங்களை கொள்ளையாடிங்க, இல்லாட்டி இவன் வீட்டுல களவெடுங்க. அந்நியாசிய விரும்புறாரு, இவர் மன்னிக்கல, மன்னிக்க கூடிய சுபாவம் இவருக்கு இல்லையாம, இவர் முத்தத்தையும் இல்லை, இவருக்கு அல்லாட உதவி வர. எல்லாரும் விஜயாசிய சகோதரர்களே, தலப்பு சாலிகளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், அவங்கள்ட்ட இந்த தன்மைகள் எப்படி இருந்து. ஒரு பெரியார் அவருக்கு பக்கத்துல அவரோட புள்ள தூங்கி கொண்டிருக்கு, அவர வேலைக்காரன், அவர் அடிமை, கொதிக்கக்கூடிய நீருடைய பாத்திரத்தை தூக்கி கொண்டு வர, கை தவறி கீழே விழுந்துச்சு, அந்த தண்ணீர் அந்த பிள்ளையில கொட்டப்பட்டு இவர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ளே புள்ள மௌத்தாகுது. எவ்வளவு பெரிய ஆத்திரம் வரும், நம்மட புள்ள நம்மட கண்ணுக்கு முன்னாலேயே மௌத்தாகுதுன்னு சொன்ன எவ்வளவு பெரிய ஆத்திரம். இந்த அடிமை என்ன செய்யறா, குர்ஆன் இந்த வசனத்தை ஓதுறா, வல்காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள். உடனே அவர் சொன்னாரு, நான் கோபத்தை அடக்கிட்டேன். அடுத்து சொந்த ஓதுறார், பல ஆசீன, அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். உடனே அடுத்த வசனத்தை ஓதுறார், அவர் சொன்னார் நான் உன்னை மன்னிச்சுட்டேன். மூணாவது வசனத்தை ஓதுறார், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படியான உபகாரிகளை அல்லாஹ் விரும்புகின்றான். அவர் சொன்னாரு, நீ போ, உன்னை நான் உரிமை விட்டுது. இவங்க தான் சலபுசாலி, இவங்க தான் முத்தத்தி. பரிசுத்தமான குர்ஆன் இன்னொரு இடத்துல சூரத்துல் பக்கரா அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, நீங்க கிழக்கின் பக்கம் அல்லது மேற்கின் பக்கம் முன்னோக்கி தொழுவுறது அல்ல நன்மை, காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழுவுறது, இல்லாட்டி பைத்துல் முகத்தத்தை முன்னோக்கி தொழுவுறது, இது அல்ல நன்மை. குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க இது ஏனென்று சொன்னா, அல்லாஹ் சொல்ற பக்கம் நீங்க திரும்பிறீங்களான்னு பாக்கிறதுக்கு சோதிப்பதற்காக வேண்டிய தவிர, இதனால அல்லாஹ் எந்த லாபம் கிடைக்க போறது இல்ல. ஒரு பைத்துல் முகத்தத் பக்கம் முன்னோக்கி தொழுகிறாரு, இல்லாட்டி ஒரு காபாவின் பக்கம் முன்னோக்கி தொழுகிறாரு, இதனால அல்லாஹ்வுக்கு எந்த லாபம் கிடைக்க போறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க, நீங்க கிழக்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் உங்களோட முகங்களை திருப்பிக் கொள்றதல்ல நன்மை. நன்மைண்டா என்ன, தக்குவாண்டா என்ன, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நேரம் போதாது, சுருக்கமா விளங்கப்படுத்துறேன், மண் ஆமனதில்லாஹி வல்யௌமில்ஆகிரி வல்மலாயிகதி வல்கிதாபி வன்னபியீன். முதலாவது, அல்லாஹ் மீது உங்களுக்கு உண்மையான ஈமான் இருக்கிறதும், அரகுரை ஈமான், சேற்றில நாட்டப்பட்ட கம்ப போல உள்ள ஈமான் இல்ல, அல்லாஹ் தான் என்ற ரப்பு, அல்லாஹ் தான் சக்தியுடையவன், அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும் என்று உண்மையான ஈமான் இருக்கிறோம். இரண்டாவது ஆகிரத்தில் ஈமான் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு மௌத்தாகிடுவேன், நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் இந்த முட்டுக்கால நிப்பாட்டி விசாரிப்பான், மௌத்துக்கு பின்னாலே நடக்கும், இதுல ஈமான் இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் மலாய்க்காமார்களை பத்தி ஈமான் இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது ஈமான் இருக்கணும். அடுத்து நபிமார்கள் மீது உண்மையான ஈமான் இருக்கணும். அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அடுத்தது அல்லாஹ் சொல்றான் وَآتِ الْمَالَ عَلَى حُبِّهِ ذَوِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَابْنَ السَّبِيلِ وَالصَّائِمِينَ وَفِي الرِّقَابِ மனிதனுடைய ரீதியில பணத்தில محبت இருக்கும். அல்லாஹ் சொல்றான் மனிதனுடைய ரீதியில காசி பணத்தில محبت இருக்கும். இந்த காசி பணத்தில محبت இருக்கக்கூடிய நிலைமையில இவர் என்ன செய்வாரு? சொந்த பந்தங்களை கவனிப்பாரு, நானா தேடி போவாரு, தம்பியை தேடி போவாரு, தாத்தா தேடி போவாரு, தங்கச்சியை தேடி போவாரு, சொந்த பந்தங்களை கவனிப்பார். இது சொந்த பந்தங்களை வீட்டுக்கு போற ஹராம் ஆக்கிட்டாரு. நானத வீட்ட கல்யாணம் தம்பி போறதில்லை, இல்லாட்டி தாத்தலை விட்ட கல்யாணம் தம்பி போறதில்லை. நானா தம்பியில முகத்தை கண்டு எத்தனை வருஷம், தம்பி நானட முகத்தை கண்டு எத்தனை வருஷம், அவங்களுக்கு மத்தியில நீண்ட கால பகை. இத்தனைக்கு முன்சப்ல நின்று சொல்லுகிறாரா? சேத்து உள்ளுக்குள்ள சேலை வச்சுக்கொண்டு வெளியே மருந்து கட்டமாய் அல்லாட உதவி வராது. இவருக்கு அல்லாட உதவி வராது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றார் நீ தக்வா உள்ளவன் என்ன உண்டு அடையாளம் என்ன? சொந்த பந்தங்களை தேடி போய் அவங்களுக்கு உண்ட பணத்தை கொடுப்பாள். குடும்பம் வல்யத்தாமா எத்தீங்களை விரட்ட மாட்டார், எத்தீங்களுக்கு செலவழிப்பார். எத்தீம் வாப்பா இல்லாத பிள்ளைகள், அந்த எத்தீங்களை சொந்த பிள்ளைகளை போன கணக்கிருப்பார். அடுத்தது வல் மசாக்கி மிஸ்கீன்கள் ஏழை எளிய மக்கள், அவர்களை ஏளனமா பார்க்க மாட்டாரு, அட்டமா பார்க்க மாட்டாரு. பிச்சைக்கார யாசை எடுக்கக்கூடியவன் என்று பார்க்க மாட்டாரு. அந்த ஏழைகளை கண்டா இவர உள்ளத்துல வரும் அல்லாஹ் என்ன அந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல அவனை வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாரு. மிஸ்கீன்களை கொடுப்பாரு, யாசர்களை கொடுப்பாரு. யாசர்களை கண்டா துரத்த மாட்டாரு, யாசர்களை விரட்ட மாட்டாரு. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றது பக்ராவில் யாசர்களை கொடுப்பாரு. அடிமைகளுக்கு சிறை கைதிகளுக்கு அடுத்தது அகாம சலாத்த ஆத்த ஜகா தொழுகையை நிலைநாட்டுவாரு, ஜகாத்து கொடுப்பாரு, அல்லது மனதை பரிசுத்தப்படுத்துவாரு. பஞ்சகம் பொறாமை பெருமை தட்டெருமை இவைகளை விட்டு நப்ப பரிசுத்தப்படுத்திக் கொள்வாரு. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வல் மூமூன வியாதி மீது ஆகதோ வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவாரு. அடுத்து வஸ்தாபிரீன ஃபில் பாஸாய் வல்லறா கஷ்ட நஷ்டம் என்ன பொறுமையாயிருப்பாரு. இவ்வளவு அடையாளத்தை அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஈமான் இருக்கும், சொந்த பந்தங்களை கவனிப்பாரு, எத்தீங்களை கவனிப்பாரு, மிஸ்கீன்களுக்கு உதவி செய்வாரு, அனாதைகளுக்கு உதவி செய்வாரு, தொழுகையை நிலைநாட்டுவாரு, மனதை பரிசுத்தப்படுத்துவாரு, வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு. இந்த அடையாமல் அவன் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றார் இவர்கள் தான் உண்மையாளர்கள், முத்தகீன். சகோதரர்களே, எப்ப இந்த சிபத்துகள் இந்த தன்மைகள் வருமோ அப்பொழுதுதான் அல்லாட உதவி வருமே தவிர இந்த தன்மைகளை உண்டாக்கி கொள்ளாம சிரியால பிரச்சனையாம், எகிப்தில பிரச்சனையாம், பலஸ்தீனத்தில பிரச்சனையாம், ஸ்ரீலங்கால பிரச்சனையாம் என்று உரத்த குரல்ல நகரே தக்பீர் சொல்றதிலேயோ, பதாகைகள் ஒற்றத்திலேயோ, அல்லது போக்குவரத்தை தடை செய்யறதிலேயோ அல்லாட உதவி வரப்போறதில்லை. அல்லாட உதவி வரப்போறதில்லை. அல்லாட உதவி நிச்சயம், அல்லாஹ் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். ஆனா அல்லாட உதவி யாருக்கு வருமென்று சொன்னா என்ன சிபத்தில என்ன தன்மையில அடியார்கள் இருந்தால் அல்லாஹு தஆலா உதவி செய்வான் வாக்குறுதி அளித்திருக்கிறானோ அந்த தன்மையுடையவர்களுக்கு தான் அல்லாட உதவி வருமே தவிர செய்கிறதையில செஞ்சு போட்டு என்ன அல்லாஹ் பார்த்துக்கொண்டு தானே இருக்கான். அல்லாஹ் இது கண்டிறக்க இல்லையா? சிரியால இப்படி கொலை செய்யப்படுறாங்க, இங்க எகிப்தில இப்படி பிரச்சனை நடக்குது, என்ன இன்னும் அல்லாஹ்க்கு உதவி செய்யறதுக்கு நேரம் வரலையா என்று அல்லாஹ் ரசூல குறை சொல்றதுக்கு உதாரணம் இல்லான்னு பெரியார்களே சகோதரர்களே, மலடிய பார்த்து எனக்கு குழந்தை பெற்றுட்டான்னு சொல்றத போல நெருப்பையும் தண்ணியையும் இணைக்கிற மாதிரி வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும், மேற்கையும் மேற்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய முயற்சியில செய்யணும். எப்ப நாங்க எங்களை தன்மைகளை மாற்றுவோமோ அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வார். இது அல்லாஹ் வாக்கு பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத வரையில அந்த சமூகத்துடைய விதியையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். எனவே அல்லாஹ் உண்மையான சிபத்துள்ளவர்களாக எங்களை எல்லாம் ஆக்கி அல்லாஹுடைய உதவிய கண்கூடாக உலகத்திலும் ஆகரத்திலும் கண்ட கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.